நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் பிரவீணன் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
இப்போ நாம் திரும்பவும் கொரோனா வைரஸ் பற்றி தான் பேச போகிறோம். முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கிறோம். இப்போ மெல்பர்னில் வந்து இரண்டாம் அலை அப்படின்னு சொல்லப்படுற செகண்ட் வேவ் வழியாக கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சிட்னியில் வந்து அது நடக்கலை அப்படின்னு நம்பப்படுது. இப்போ செகண்ட் வேவ் இரண்டாம் அலைனா என்ன? ஏன் மெல்பர்னில் அது நடந்தது, சிட்னியில் ஏன் நடக்கலை?
ஆம், இங்கே சொல்வதாக இருந்தால், முதலாவது சிட்னியில் நடக்கவில்லை என்று சொல்லுகின்ற போது சிட்னியிலே நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உண்மையிலே சிட்னியிலும் நடக்கலாம் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டாவது அலை என்பது முதலில் மெல்பர்னில் ஏற்பட்டது, சிட்னியிலும் ஏற்படலாம் என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஏன் முதலில் மெல்பர்னில் ஏற்பட்டது என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம். இதுல ஒன்று தற்செயல் நிகழ்வுகளும் இருக்கின்றது. சில நபர்கள் கவனிக்காமல் விஷயங்களை செய்கின்ற போது எந்த இடத்திலும் நடக்கலாம், மெல்பர்னில் நடந்து விட்டது. அதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், இந்த கொரோனா வைரஸ் என்பது உயர் வெப்பநிலைகளிலே அதிகம் தாக்கப்பிடிக்காது என்பதற்கு ஓரளவுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்காக அது மட்டும்தான் ஒரே ஒரு காரணி என்பது அல்ல. உதாரணமாக இந்தியாவிலே, ஒரு வெப்பமான நாடான இந்தியாவிலே கொரோனா வைரஸ் நிறைய பரவி கொண்டு வருகிறது. இருந்தாலும் வெப்பநிலை என்பது ஒரே காரணம். ஆகவே சிட்னி மெல்பர்ன் ஆகிய இரண்டும் ஒரே நாட்டிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரே அளவான ஒரே மாதிரியான நகரங்கள் என்று பார்க்கின்ற போது மெல்பர்ன் அதிகம் குளிர் பிரதேசமாக இருக்கின்றது. இந்த அலை, இரண்டாவது அலை கொஞ்சம் முதல் அங்கே வருவதற்கு ஒரு காரணம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இரண்டாவது அலை என்று சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த நகரத்திலும் நடக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்னியிலே இன்னவெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற, இன்னவெஸ்ட் என்று சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் சரிந்து வாழுகின்ற பெண்டில் ஹில்லுக்கு சற்று தெற்காக வெதர்வெல் பார்க் முதலிய பிரதேசங்களிலே அதிகம் நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இந்த இரண்டாவது அலை என்று ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
மெல்பர்ன்ல வந்து இப்ப செகண்ட் வேவ் நடந்துகிட்டு இருந்தா கூட இப்ப மூன்றாவது அலை, நான்காவது அலை, அல்லது தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், அதெல்லாம் வந்து கூட மெல்பர்ன்ல வந்து நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படுதா உங்களுக்கு?
ஆமாம், நிச்சயமாக. இதை நான் கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முதல் நடந்த ஒரு உங்களுடைய நேர்காணலில் கூட சொல்லியிருந்தேன். அதே போல தேட்டம் நிகழ்ச்சி, தேட்டம் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியிலே கூட சொல்லியிருந்தேன். அதாவது பல அலைகள் காணப்படுவது என்பது இந்த கோவிட் நோய்க்கு ஒரு மிகவும் சாத்தியமான ஒரு விஷயம், அதுதான் நடக்கப் போகிறது. அதிலிருந்து நாங்கள் தப்புவதாக இருந்தால் அதிர்ஷ்டத்திலே தப்பினாலுடைய, இல்லை என்று சொன்னால் இந்த குளிர்காலத்துக்கு பிறகு இந்த இரண்டாவது அலை ஓய்ந்து ஒரு அமைதியான ஒரு காலம் ஒன்று வரலாம். ஆனால் அநேகமாக இந்த கோடை காலத்திலே, முக்கியமாக கோடை காலத்திலே இந்த கொரோனா ஓரளவுக்கு தணிந்து மக்கள் அதனுடைய பயத்திலிருந்து தெளிவு பெற்று ஓரளவு அதிகமாக பயணங்களை செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது, கோடை காலத்தினுடைய இறுதி பகுதியிலே ஒரு மூன்றாவது அலை ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் மிகவும் அதிகம் என்றுதான் உண்மையிலே சொல்ல வேண்டும். ஆகவே அது மெல்பர்னிலும் சரி, சிட்னியிலும் சரி, இந்த மூன்றாவது நான்காவது அலைகள் ஏற்பட்டுக்கொண்டுதான் இருக்க போகின்றன. ஆகவே ஒரு தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அது தரந்தளவிலே மக்கள் அதை எடுத்துக்கொள்ள தொடங்கினால் பிறகு மட்டும்தான் இந்த தொடர்ந்து அலைகள் வருவதை நாங்கள் குறைக்க முடியும். அதுவரைக்கும் இந்த கொரோனாவை நாங்கள் குறைத்து கொண்டு வந்தாலும் மக்கள் எப்போது கவனம் இல்லாமல் அது போய்விட்டது என்று நினைக்கின்றார்களோ அப்போது அது இன்னொரு அலையாக திரும்ப வருவதற்கான சாத்தியங்கள் தான் அதிகம் என்பது துரதிருஷ்டவசமான உண்மையாகத்தான் இங்கே இருக்கின்றது. வேண்டும்,
கொரோனா வைரஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் மாஸ்கெல்லாம் அணிய மாட்டோம், முகமூடி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு கும்பல் இருக்குது. அடுத்து வந்து கொரோனா வைரஸா அப்படிலாம் ஒன்று கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதெல்லாம் தான் இந்த மீடியா சொல்கிறது, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்குது. இன்னும் போய் வந்து வேக்சின் வந்தால் நான் போட மாட்டேன், தடுப்பூசி போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் சொல்கிற இந்த சமூக பரவல் அதை வந்து நடத்துறாங்களா, அது அவங்க வழியாக தான் அதிகமாக பரவுது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
அவர்கள் வழியாக அதிகமாக பரவுகிறது என்று நாங்கள் சொல்ல முடியாது. சிலவேளை இந்த கொரோனாவை நம்புபவர்கள் கூட கவனம் இல்லாமல் இருப்பதனாலே அவர்களூடாக பரவலாம். ஆகவே யாரூடாக பரவுகிறது என்பது வேறு. ஆனால் கொரோனா சம்பந்தமாக விஞ்ஞானம் சொல்லுகின்ற தகவல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமூகத்திற்கு மிகவும் கடுமையான தீமைகளை செய்கின்றார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல முக்கியமாக தடுப்பூசி வேக்சின் ஒன்று வந்த பிறகு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதிலே இந்த அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களினுடைய பங்கினால் ஒரு பாதகமான தாக்கம் வரப்போகிறது என்பதிலும் எந்த விதமான ஐயமில்லை. ஏனென்றால் இந்த தடுப்பூசி ஒன்று வந்த பிறகு எல்லோரும் இந்த கொரோனா என்று ஒரு ஒரு வைரஸ் இருக்கின்றது, அதாவது கொரோனா என்று நான் சொல்லுகின்ற போது அது சரியான விஞ்ஞான பேர் இல்லை, உங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை சொல்லுவோம், இந்த சாஸை உருவாக்குகின்ற இரண்டாவது கொரோனா வைரஸ். அப்ப இந்த சாஸ்கோப் 2 பரவுகின்றது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், தடுப்பூசியை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் போனால், நிச்சயமாக அது அதனால் சமூகத்திலே பாதகமான தாக்கங்கள் ஏற்படும். இங்கே நான் அழுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. ஆனால் பொதுவாகவே இன்றைக்கு மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பதை எல்லா மனிதர்களினுடைய அபிப்பிராயங்களும் சமம் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களினுடைய அபிப்பிராயங்களும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக சமம் அல்ல. ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறையிலே துறை போன்றவர்கள் இருக்கின்றார்கள், அந்த துறையிலே நிறைய கற்றவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த துறையிலே சொல்லுவது என்பது அதிகம் சரியாக இருக்கு. ஆகவே அந்தந்த துறையிலே அந்தந்த துறை நிபுணர்களை சொல்லி அதை கேட்டு சமூகம் நடக்க வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நான் கூகுள் பண்ணி பார்த்தனால், இன்டர்நெட்ல பார்த்தனால், எனக்கு இப்படி சொல்லுகிறார்கள், பேஸ்புக்கில் இப்படி சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில இன்றைக்கு ஒரு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்று சொல்லி ஒரு தகவல் யுகம் ஒன்று வந்து விட்டதுனாலே எல்லோரும் அதை பற்றி படித்து விட்டோம், எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு தான்தோன்றித்தனமான போக்கிலே மனிதர்கள் நடப்பது என்பது மிகவும் அபாயகரமானது. என்னை பொறுத்தவரையிலே அரசாங்கங்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைப்பவர்கள், பரப்புபவர்கள், அதன் அடிப்படையிலே முகமூடியை அணிய மறுப்பவர்கள், தடுப்பூசி மறுப்பவர்கள், இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த சமயத்திலே மிகவும் வலியுறுத்துவதற்கு விரும்புகிறேன்.
அடுத்து வந்து இப்ப கொரோனா வைரஸ் குறித்து பேசும் போதெல்லாம் பொதுவாக ஆள்கள் கேட்கறது, எப்பயா முடியுது அப்படின்னு. ஒரு பதில் எப்பவும் சொல்லுவாங்கன்னா, இந்த தடுப்பூசி வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. நீங்கள் நம்புறீங்களா இப்போ தடுப்பூசி வந்தால் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதோ, அல்லது வந்து அரசு இப்போ திட்டம் போடுற மாதிரி இப்போ சப்ரஷன், அதாவது இதை கட்டுப்படுத்தி விட்டாலே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படிப்படுது?
ஆமாம், இதிலே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த சப்ரஷன் என்பது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அதை ஒரு நேரத்தை வாங்குகின்ற உபாயமாகத்தான் கையாளுகிறது. அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும், தடுப்பூசி என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பெறும் வரைக்கும், அந்த தடுப்பூசியை பரந்தளவிலே மக்கள் எடுக்கும் வரைக்கும் இந்த கொரோனா அபாயம் நீங்க போவதில்லை. ஆகவே இந்த சப்ரஷன் என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த தடுப்பு விடயங்களை வந்து ஒரு தற்காலிகமாக, அதாவது தடுப்பூசி வருகின்ற வரைக்கும் அதிகமான நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கம் கையாளுகின்றதே ஒழிய, இந்த சப்ரஷனினால் மட்டும் இந்த கொரோனாவினை இல்லாமல் செய்யலாம் என்பதை அரசாங்கமும் நம்பவில்லை. அது தெளிவாக சொல்ல வேண்டும், நானும் அதை நம்பவில்லை. அதை நோய், அதாவது எபிடமியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நோய் பரவலியலாளர்கள் யாரும் அதை நம்பவில்லை. ஆகவே இந்த சப்ரஷன் என்பது தடுப்பூசி வரும் வரைக்கும் தான். தடுப்பூசியினால் இதை நிறுத்த முடியுமா என்று கேட்டால் 100% சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இதில் நாங்கள் ஒரு விடயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், தடுப்பூசி என்று ஒன்று வந்துவிட்டால் மட்டும் அது 100% எஃபெக்டிவாக இருக்காது, அதனால் மட்டும் எல்லாவற்றையும் தீர்த்து விட முடியாது, வேறு வேறு ஸ்ட்ரெயின்ஸ் தரும் அப்படி எல்லாம் சொல்லி பயம் காட்டுகிறார்கள். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருந்தால் மட்டும் தடுப்பூசியினால் பயனில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், 60% அல்லது 50% எஃபெக்டிவான ஒரு தடுப்பூசி ஒன்று வந்தால் கூட அதை பாவித்து இந்த கோவிட்டை கிட்டத்தட்ட நாங்கள் ஒழிக்க முடியும். அதை நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். எப்படி என்று பார்த்தால், எக்ஸ்போனன்சியல் குரோத் என்று சொல்லுகிறோம், அதாவது எக்ஸ்போனன்சியல் குரோத் என்று சொல்லும் பொழுது ஒருவரில் இருந்து 5 பேருக்கு பரவுறது, 5 பேரில் இருந்து 25 பேருக்கு பரவுறது, இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லுகிறேன். அதைத்தான் எக்ஸ்போனன்சியல் குரோத் என்று சொல்லுகிறோம். அதனுடைய மற்ற பக்கமான விளைவு என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒருவரை தடுத்தால் அதிலிருந்து 5 பேரை தடுக்க முடியும், 5 பேரை தடுத்தால் அதிலிருந்து 25 பேரை. ஆகவே அந்த நோய் கீழ் வருகின்ற போதும் அதுவும் எக்ஸ்போனன்சியலாக தான் கீழ வரும். ஆகவே இந்த தடுப்பூசி என்ற ஒரு விஷயம் இருந்தால் சமூகத்திலே குறிப்பிட்ட அளவினருக்கு இந்த கோவிட் வந்து, அதிலும் கூட எல்லோரும் அல்ல, சில பேருக்கு ஓரளவுக்கு இம்யூனிட்டி இருந்தால், அதை தவிர தடுப்பூசியின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவினருக்கு, எல்லாருக்கும் இம்யூனிட்டியா இருக்க வேண்டதில்லை, ஒரு குறிப்பிட்ட அளவினருக்கு இம்யூனிட்டி இருந்தால், அப்படியானவர்கள் இந்த கொரோனா பரப்புவதற்கு தடுப்பு சுவர்களாக செயற்படுகின்ற ஒரு கட்டத்திலே மிஞ்சி யாருக்கும் பரவினால் கூட அதை நாங்கள் இந்த சப்ரஷன் மூலம் அழுத்தி அமர்த்தி விட முடியும். ஆகவே நான் இங்க தெளிவாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், தடுப்பூசி என்பது வேலை செய்வதற்கு தடுப்பூசி 100% எஃபெக்டிவாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆகவே ஓரளவுக்கு எஃபெக்டிவான தடுப்பூசி இருந்தால் கூட கொரோனாவை தடுப்பதிலே நாங்கள் கணிசமான வெற்றியை பெற முடியும். அதோடு சேர்ந்து வேறு சில பேர் வந்து மாறியவர்களுக்கு ஒரு ஓரளவான இம்யூனிட்டி வருகின்ற போது அரசாங்கத்தினுடைய செப்பரேஷன் மெத்தட்ஸ் வேலை செய்கின்ற போது இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் நாங்கள் கொரோனாவை கிட்டத்தட்ட ஒழிக்க முடியும். ஆனால் அதற்கு தடுப்பூசி என்று ஒன்று இருப்பது நிச்சயமாக அவசியமாகவே தடுப்பூசி ஒன்று ஓரளவான தடுப்பூசி ஒன்று வந்தால் கொரோனாவினை நாங்கள் அழிக்க முடியும் என்பதிலே என்னை பொறுத்தவரையிலே கோஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கவனமான அதே நேரம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள் பிரவீன் அவர்களே, மிக்க நன்றி. இன்னும் குறிப்பாக நமது தமிழ் சமூகம் கொரோனா குறித்த ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும் முயற்சியில் உங்கள் பதில் மிகவும் பயனுள்ள ஒன்று. மிக்க நன்றி.
நன்றி ரேசல், வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.